மாவீர முகுடம் லெப்டினன்ட் கர்னல் சரா. அது ஒரு இனிமையான காலம். பயிற்சி முகாமுக்கு சரா ஜெர்மனியிலிருந்து வந்திருந்தார். அந்த பயிற்சி முகாமின் வெப்பமான சூழ்நிலை, கடுமையான பயிற்சி எல்லாமாக சேர்ந்து அவரது வெளிநாட்டு தோற்றத்தை இலகுவாக மாற்றி ஒரு கிராமப்புற தோற்றத்தை தந்துவிட்டது. பொதுவாக பயிற்சி முகாம்களில் சிலர் மட்டும்தான் எல்லோராலும் அறியப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களிடம் ஏதோ ஒரு திறமை, அது நடிப்பாகவோ விளையாட்டாகவோ இருக்கும். அப்படி எல்லோராலும் அறியப்பட்டவர்களில் சராவும் ஒருவர். புலப்படிதான் அவனது திறமை. பயிற்சி முகாமின் பொறுப்பாளர் பொன்னம்மானின் கண்கள் எப்போதும் சராவைத்தான் சுற்றும். குழப்படிகளை செய்துவிட்டு அவன் தப்பிவிடுவான் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அந்த பயிற்சி முகாமின் இனிமையான கரகலப்பு காலங்களில் சராவன் ஒருவன். பயிற்சி முடிந்தபின் எல்லோரும் முதல் முறையில் முகாமிலிருந்து பிரிந்து சென்றார்கள். அந்த சின்ன பிரிவை தாங்க முடியாமல் எல்லோருமே இயலுமட்டம் அழுது தீர்த்தார்கள். அப்போதுதான் சரா கலங்கிய கண்களோடு மற்றைய போராளிக்கு விடை கொடுத்தார். அதன் பின் மன்னார் காவல் நிலைய தாக்குதலின் பின் தான் சராவை அந்த போராளி பார்த்தார். ஜி 3 துப்பாக்கி வைத்திருந்தான். அவனது அந்த கம்பீரமான தோற்றத்துக்கு அது பொருத்தமாக இருந்தது. மன்னார் காவல் நிலைய தாக்குதலில் தான் செய்தவற்றை அவன் அந்த போராளி நண்பனுக்கு சொன்னார். யாழ்ப்பாணம் காவல் நிலைய தாக்குதலிலும் பங்கு பெற்றி வெற்றிகளை ஈட்டினார். காலங்கள் சென்றன. சரா கல்வியங்காடு திருநெல்வேலி பகுதிக்கான பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டான். அந்த பகுதியில் சராவை, சராவின் செயற்பாடுகளை எல்லா மக்களுமே விரும்பினார்கள். அந்த நேரத்தில் தான் இந்திய படைகள் தென்றல் என சொல்லிக்கொண்டு எங்கள் தேசத்தில் புயலாக புகுந்தார்கள். இந்த மண்ணின் மீது தங்கள் கோரங்களை அகல விரித்தார்கள். இந்திய வல்லாதிக்கத்துக்கு எதிராக விடுதலை புலிகள் தொடுத்த போரில் சரா முன்னிலையில் நின்று திறமையாக சண்டையிட்டார். ஒருமுறை இந்திய படையின் சுற்றி வளைப்பிலிருந்து தப்பிச் செல்லும் போது சராவின் கையில் ஆழமாக காயம் ஏற்படுகிறது. அவன் சிகிச்சைக்காக தமிழகத்துக்கு சென்றார். அங்கு வைத்து இந்திய அரசால் கைது செய்யப்பட்டார். இந்தியர்களின் சிறைகளில் 2 வருடங்களை கழித்தவன் தமிழீழம் அவனை வரவேற்றது. சராவினது போராட்ட வாழ்க்கை தொடர்ந்தது. சிங்கள அரசுடனான போர் மீண்டும் தொடங்கியபின் கோட்டை ராணுவ முகாம் மீதான முற்றுகை போரில் சராவும் கலந்து கொண்டார். கோட்டை வெற்றி கொள்ளப்பட்டதன் பின் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாமுக்கான பொறுப்பாளராக செயல்பட்டார். ஆனையிறவு ராணுவ தளம் மீதான முற்றுகை போர் ஆரம்பித்ததோடு அந்த போர் முனையில் ஒரு தளபதியாக சராவும் நின்றார். பழைய தடை முகாம் ராணுவத்தின் மீது ஒரு தாக்குதலை தொடுத்தார்கள். அந்த தாக்குதல் வெற்றியடையவில்லை. எல்லாமாக 63 போராளிகள் இழந்தார்கள். சராவுக்கு கையில் காயம். மருத்துவமனை வாசலில் நின்றார். சின்ன காயம்தான், போர் முனைக்கு அவன் போகப் போவதாக அடம் பிடித்தார். இழப்புகள் தான் அதிகம். போராட்டம் வளரும் பொழுது போர் முனைகளும் பெரிதாக மாறும், இழப்புகளும் அதிகமாகத்தான் இருக்கும். இதை தவிர்க்க முடியாது என்று அந்த நேரத்தில் அவசரமாக வந்த வாகனம் ஒன்றில் ஏறி அவன் போர்க்களத்துக்கு சென்று விட்டான். ஆனிரவு முற்றுகை முறியடிப்பதற்காக கடற்கரையில் அடக்கப்பட்ட சிங்கள படை நெருப்பு மழையை பொழிந்து கொண்டே முன்னேறத் தொடங்கியது. இரவும் பகலும் வானத்தில் நீந்திய விமானங்கள் அங்குலம் அங்குலமாக குண்டுகளை விதைத்தன. கடலில் இருந்து நிலத்தை நோக்கி அலை அலைகளாக குண்டுகள் வந்து கொண்டிருந்தன. சிங்கள அரச இயந்திரங்கள் தங்கள் முழு பலத்தையும் திரட்டி வெளிக்காட்டியவாறு முன்னேறி வந்தார்கள். இந்த நிலையில் 2வது தடவையாக தடை முகாம் ராணுவ முகாம் மீதான தாக்குதல் ஒன்றுக்கு விடுதலை புலிகள் திட்டமிட்டார்கள். கவச வாகனங்களின் உதவியோடு முன்னேறுவதாக இருந்தது. தாக்குதல் ஆரம்பமாகும் நேரம் கவச வாகனம் நின்று புறப்படும் இடத்தில் சராவும் அந்த போராளியும் நின்றார். மச்சான், இந்த நல்ல படம் வச்சிருக்கிறீடா என்று சரா கேட்டார். ஏன் என்று அந்த போராளி விளங்காமல் கேட்டார். நான் தான் டோசர் கொண்டு போறேன் என்றார் அவர். பயிற்சி முகாமிலிருந்து பிரியும் போது கலங்கிய கண்கள் என்று மீண்டும் கலங்கியது. ஆனால் அந்த பிரிவு அந்த போராளி விழிகளை துடைக்க வேறு பக்கம் திரும்பினான். சரா இன்னொரு தோழரிடம் சொல்லிக் கொண்டான். எனது உடல் சிதியாமல் வந்தா இந்த சீருடைய போடுங்கோ, இந்த புலிக்கொடியை போர்த்துங்கோ என்றார். இந்த சண்டையில் தப்பி வரும் சந்தர்ப்பங்கள் மிக குறைவு என்பது சராவுக்கு நன்றாகவே தெரியும். தங்கள் மரணத்தை தெரிந்து கொண்டு போர் முனைக்கு செல்லும் உயர்ந்த மனிதர்களை இந்த மண் பிரசவித்திருக்கிறது என்பது உண்மை. தாக்குதல் தொடங்கியது. துப்பாக்கி ரவைகளால் அரண்களை அமைத்தபடியே புலிகள் முன்னேறினார்கள். சராவின் வாகனமும் முன்னேறியது. ஒரு பீரங்கி குண்டு அந்த வாகனத்தில் பட்டு தெரித்தது. சரா அவனோடு சேர்ந்து சென்ற குகதாஸ் தாக்குதல் தொடர்ந்தது. காலை வேளை வெற்றியில்லாமல் வீரர்கள் பின்வாங்கினார்கள். சராவின் உடலை மீட்பதற்கு முடியாமலே போனது. 2 நாட்களின் பின் போர் முனையிலிருந்து வந்த ஒரு தோழன், எங்கட நிலைக்கு முன்னால ஆமிக்காரன் கேம்புக்கு அந்த வேலிக்கு பக்கத்தில் சரானே கொண்டு சென்ற வாகனம் நிற்கிது, காங்கள் உள்ள இறங்கி ஏறுது என்று சொன்னான். ஆம், வேதனையை தாங்க முடியவில்லை. சாளரத்தின் வழியை பார்க்கின்றோம். கோட்டை தெரிந்தது. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கும் அந்த ஆக்கிரமிப்பு சின்னத்தின் முன்னே இப்படித்தான். அகழியையும் உயர்ந்த கோட்டை சுவரையும் தாண்டுவதற்காக அவர்கள் பயன்படுத்திய கருவிகள் அப்படியே கிடக்கிறது. மதிலில் ஏறுவதற்காக சாத்திய ஏணி மதிலோடு வீழ்ந்து கிடந்தது. சீற்று அகழியை தாண்டுவதற்காக அடுக்கிய பலகைகள் அப்படியே தாழாமல் கிடந்தன. இதெல்லாம் வீரம் நிறைந்த கடுமையான அந்த நாட்களை நினைவுபடுத்தின. கோட்டை இராணுவ முகாம் மீதான 2வது தாக்குதல் முயற்சி அந்த சரா ஒரு கவச வாகனத்தை ஒட்டிச் சென்றார். முன்னேறி சென்ற அந்த வாகனம் பள்ளம் ஒன்றுக்குள் விழுந்து சரிந்தது. அன்றைய தாக்குதலும் வெற்றியடையவில்லை. விடிந்தது. விட்ட வழியில் வீரர்களின் உடல்கள் கிடந்தன. அந்த வேதனையான நிகழ்வுகளை எண்ணியபடி அந்த போராளி நிமிர்கின்றான். சிதைந்து போன கோட்டையின் இஞ்சிய மதில் சுவரால் போராளிகள் சிலர் கடந்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் கைகள் இருக்கும் துப்பாக்கிகள் புதிய நம்பிக்கைகளை விதைத்துக் கொண்டிருந்தன. கைகளை வீசியபடி புலிக்கொடி பறந்தது. கள்ளியங்காடு பெற்றெடுத்த மண் அந்த வீரன் விழிமூடி போனான். கேப்டன் சராவின் மாவீரமகுடம் கேட்டோம்.
கண்ணுக்குள்ளே நீங்கள் தான் பாட்டாலே உமை தொழுகின்றோ. நாளும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து பாவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம். மண்ணில் கொண்ட காதல் தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான் பாட்டாலே உமை தொழுகிறோ. உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து பாவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம். மலர்ந்திடும் பூமி ஏனெறியது சாமி, தமக்கென வாழ்ந்தாலேதும் இளையாது. பாரெம்முய நாடு நாம் வாழ்விடும் வீடு, நிலத்திலே வாழ்க்கை எங்கள் மண்ணோடு. உயிர்கொடையாகும் வீரர்கள் வாழ்வு கழப்பதிவாகி தினம் வாழும். கழப்பதிவாகி தினம் வாழும். மண்ணில் கொண்ட காதல் தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான் பாட்டாலே உமை தொழுகின்றோ. நாளும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து பாவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம்.
பிறர் உயிர்விடும் போது தீ அழுதிடும் பாரு. இனத்தையே காக்கும் இவர் வரலாறு சாயமை தொடும் போது நாம் அஞ்சுதல் கேடு. துணிந்தவர் யாக்கும் துன்பம் நெருங்காது.
நெருப்பென வேகும் வேங்கைகள் தேகம் இனத்துயர்த்தீர ஒளியேற்றும். இனத்துயர்த்தீர இங்கு ஒளியேற்றும். மண்ணில் கொண்ட காதல்தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான். பாட்டாலே உமை தொழுகின்றோம். நாளும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து ஆவாரம் சூழி நாங்கள் வணங்குகிறோம். மண்ணில் கொண்ட காதல்தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான். பாட்டாலே உமை தொழுகிறோம். நாளும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து